ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். தாய்சேய் நலன் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக விளங்குவதாக ஐநா மக்கள் தொகை நிதியம் பாராட்டியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னட்டி கூடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நாக்பூரில் உள்ள பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலைய மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஷீரடி விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மும்பை இந்திய திறன் நிறுவனத்தையும் மகாராஷ்டிராவில் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாக்பூரில் அமையவுள்ள சர்வதேச விமான நிலையம் உற்பத்தி, விமான போக்குவரத்து, சுற்றுலா, ராணுவ தளவாடங்கள் மற்றும் மருத்துவ பணிகளின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கும். ஷீரடி விமான நிலையத்தில் 645 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகும் ஒருங்கிணைந்த முனைய கட்டிடம் ஆன்மீக சுற்றுலா பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கும். அனைவருக்கும் குறைந்த செலவில் எளிதில் கிடைக்கக்கூடிய மருத்துவ சேவைகளை உறுதி செய்யும் வகையில் இம்மாநிலத்தில் 10 அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நேரடி பயிற்சியுடன் பணியாற்றும் திறன் கொண்ட தொழிலாளர் படையை உருவாக்கும் நோக்கத்துடன் மும்பையில் இந்திய திறன் நிறுவனத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். மத்திய அரசின் ஒத்துழைப்போடு மெக்கட்ரானிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் சிறப்பு பிரிவுகளில் இந்த நிறுவனத்தின் மூலம் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தாய்சேய் நலன் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக விளங்குவதாக ஐநா மக்கள் தொகை நிதியத்தின் செயல் இயக்குநர் டாக்டர் நட்டாலியா கனேம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாய்சேய் நலத்திட்டத்தை செயல்படுத்துவதில் முன்னோடியாக விளங்கும் இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களின் உடல்நலம் காப்பதற்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். கடந்த 24 ஆண்டுகளில் மகப்பேற்றின்போது ஏற்படும் உயிரிழப்பு கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டுக்குள் மகப்பேற்றின்போது ஏற்படும் உயிரிழப்பை மேலும் குறைப்பதற்கான நிலையான திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஏழை எளிய பெண்களுக்கு மருத்துவ வசதி அளிப்பதில் இந்தியா முன்னோடியாக விளங்குவதாகவும் டாக்டர் நட்டாலியா தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சாவையும் அவர் சந்தித்து பேசினார். இந்திய ரிசர்வ் வங்கி இன்று அறிவித்த ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள இருமாத நிதிக் கொள்கையில் 10வது முறையாக மாற்றம் ஏதுமின்றி 6.5% ரெப்போ வட்டி விகிதம் நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான கையிருப்பு விகிதம் 6.5% இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் அதேவேளையில் பணவீக்கத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கைக்கான கமிட்டி இம்முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்கத்தை 4% கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 6.7% பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலீடுகள் மற்றும் நுகர்வோர் அடிப்படையில் இந்த வளர்ச்சி விகிதம் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதில் குரல் கொடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் மாவீரர் இமானுவேல் சேகரன் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இமானுவேல் சேகரனின் பிறந்த நாளையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தமது ராணுவ பணியை துறந்து பல லட்சியங்களுடன் சமூக அவலங்களை நீக்கிட பாடுபட்டவர் என்றும், அவரது தியாகத்தை வணங்கி வீர வணக்கம் செலுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். மண்டல ராணுவப்படையின் 75வது நிறுவன நாளையொட்டி அனைத்து வீரமிக்க ராணுவ வீரர்களுக்கும் தமது வணக்கத்தை செலுத்துவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 1949ஆம் ஆண்டு நிக்கோபார் தீவில் தமது பணியை மண்டல ராணுவப்படையினர் தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 1,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள 90 இடங்களில் 49 இடங்களில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இக்கூட்டணியின் சட்டமன்ற கட்சிக் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தேசிய மாநாட்டுக் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஷேக் பசீர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரின் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு அரசு அமைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி 48 இடங்களில் வெற்றி பெற்று 3வது முறையாக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி இன்று காலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திரு நயாப் சிங் சைனி மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை முறையாக தேர்ந்தெடுத்த பின் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அரசு பள்ளிகளில் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் கொகேர்நாக் வனப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மண்டல ராணுவப்படை வீரர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ராணுவத்தினரும் காஷ்மீர் காவல்துறையினரும் இணைந்து இப்பகுதியில் நேற்று தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலும் நடைபெற்றது. இரவு வரை நீடித்த இந்த நடவடிக்கையின்போது ராணுவ வீரர் ஒருவர் காணாமல் போனது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பின்லாந்தின் வேண்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 23-25, 21-17 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியாராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகர்ஷி காஷ்யப்பும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சதீஷ் கருணாகரன் ஆத்யா வாரியத் இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ருதபர்ண பாண்டா ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பேக்கர்ஸ்ஃபீல்டில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிலியை வென்றார். இந்தியாவுக்கு எதிரான இளையோர் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 492 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். தாய் சேய் நலன் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக விளங்குவதாக ஐநா மக்கள் தொகை நிதியம் பாராட்டியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னட்டி கூடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.